ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அடைக்கலப்பத்து. வழங்குபவர் கங்காதரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடைக்கலப்பத்து என்பது பற்றி பேசுவதற்கு திருவருள் வாய்ப்பிருக்கிறது. திருவாசகம் என்று சொல்லும் போதே காஞ்சிபுரத்திலே வாழ்ந்திருந்த அருளை வடிவேந்தர் வஜ்ரவேந்தர் இவங்க ரெண்டு பேரும் புலவர்களுக்கிடையிலே எவ்வாறு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தாங்க. இப்ப நீங்க ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ கல்லூரியில போறீங்கன்னா ஒன்பது பேராசிரியர்கள் ஒரு பேர் அதிகமா இருப்பாங்க. அது ஒற்றுமை என்பது காண முடியாது. ஆனா அவங்க அப்ப சொல்லுவார் மத்தியவர்கள் சொல்லும்போது சிவஞான பாதம் எனக்கு நல்ல பாடம், சித்தியாருக்கு இருந்து அருளை யார் என்னை விட அதிகமாக படிச்சவர்கள் அப்படி சொல்றதுக்கு ஒரு மனசு பலன் பாருங்க. சிவஞான மகாபாடியும் இவர் கேட்டாருங்க சிவஞான மகாபாடியை அவர் மாதிரி சொல்ல முடியாது போல் அருணையா. அதாவது உண்மையான அன்புன்னு சொல்லும் போது அது வேறுபாடு வரக்கூடாது. வேறுபாடு வந்தா அது அன்புல ஏதோ குறைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். தற்கால நிலை எண்ணி பார்த்தோம்னா அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், ஒருவரை ஒருவரை மதிப்பது சைவர்களுக்கு அடிப்படையான குணம். அந்த ஒருவரை ஒருவரை மதிக்காம பிறகு எவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம்? திருவள்ளுவர் சொல்றார், ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைக்கும். நல்லா படிச்சிருக்கார், நன்றாக சொற்பொழி பார்ப்பதற்கு திறமையும் இருக்கிறது. எங்களுக்கு டெலிவரி அண்டர்ஸ்டாண்டிங்ல குறையில்லை, டெலிவரியில குறையில்லை. ஆனால் அவ்வாறு படிப்பதும் பேசுவதும் தான் அடங்குவதற்கு என்று கருதவில்லையானால் அவன்தான் முட்டாள்களுக்கெல்லாம் முட்டாள். முட்டாள்கள் பேரவைன்னு போட்டோம்னா அது தலைவன் யார் தெரியுமா? படிக்காதது இல்லை. மூன்று பிஎஸ்டி வாங்கணும், மூன்று பிஎஸ்டி நான்கு பிஎஸ்டி வாங்கி வைக்கலாம். போதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கார். கல்வி என்பது அறிவை கொடுக்க வேண்டும், அறிவு என்பது ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும். திருப்பிக்கா சொல்வார், கல்வி ஒரு ஐபோன் போட்டு அறிவு, ஒரு ஐபோன் போட்டு ஒழுக்கம். ஆகவே கல்வி அறிவை கொடுக்கும், அறிவு ஒழுக்கத்தை கொடுக்கவில்லையானால் அந்த கல்வியானது பெரும் குப்பை. இதைத்தான் திருவள்ளுவர் இரண்டாவது கூட சொல்றார், கற்றதனால் ஆய பயன் என்கொள். வலிமையில உரை எழுதும் போது கல்வியினுடைய பயன் அறிவு, அறிவுடைய பயன் இறைவன் நற்றாள் தொடர். ஆகவே கல்வியை படித்து அறிவு பெற்று இறைவன் நலத்தாளை தொடவில்லையானால் அந்த கல்வியினால என்ன பயன்? திருஞான மாணிக்க வாசகரை பற்றி அருணையார் எழுதிய அந்த திருவாசக உரை தான் இதுவரைக்கும் வந்திருக்கிற உரைகளிலேயே சிறந்த உரை. அது பரிமையாளர் உரை மாறி, அதுக்கு முன்னிய உரை கிடையாது, பின்னிய பல உரை வருது. ஆனா அது மாதிரி அமையல. அவருடைய அவர் அருளையுடையார் முப்பது வயதிலேயே காஞ்சிபுரத்துக்கு உரை எழுதியவர். முப்பது வயது காஞ்சிபுராணம் என்பது சிவஞான முனிவர் எழுதிய நூல், கடுமையான நூல். ஆனா முப்பது வயதிலேயே அதுக்கு உரை கண்டவர். அதிலிருந்து ஒவ்வொரு பகுதியும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா படிக்காமலே எப்பவும் இருக்க மாட்டார். ஆகவே அந்த வகையிலே காஞ்சிபுரத்தில் இருந்து தருமபுரம் சென்று அங்கே அங்கே புலவர் கல்லூரியிலே அந்த இலக்கணம் இலக்கியம் நடத்துவதற்கு வாய்ப்பு. ஆறு அந்த ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று என்ற எல்லா திருமுறைகளுக்கும் இவர் தான். அது முன்ன கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அப்படிப்பட்டவர் மாணிக்க வாசகரை பற்றி சொல்லும் போது முதல் எழுதுறாரு, திருக்கழிச்சுப்படியார் என்ற நூலில் இருக்கின்ற ஒரு பாட்டு எழுதுவார், பாய் பரியோன் தந்த பரமானந்த பயனை தூய தொழுமலரால் திருவாய் மலரால் சொல் செய்து மாய கருவாவில் யாம் அறியாதவாறு செய்தான் கண்டாய் திருவாதவா ஆளும் பேர். திருவாதரூர் என்ற ஊரிலே இருக்கின்ற தேவராகிய பெரியவராகிய அவர் மாணிக்க வாசகம் என்ன செய்தாராம், அந்த பரியின் மேல் வந்து அருள் செய்த திருவருளை இவர் தூய திருவாய் மலரால் சொல் செய்தார். சிவபெருமான் அருளிய அந்த அருள் நலன்களை திருவாசகம் என்ற நூலால் இவர் தெரிவிக்கிறார். அதை பார்க்கும்போது நமக்கு சிவபிரகாசர் திருஞான சம்பந்தத்தை சொல்லுவது முதல் பார்த்து நாற்பது தன்மணி மாத அப்படின்னு சொல்லுவார்னா, திருஞான சம்பந்தருக்கு உமாதேவியார் பால் கொடுத்தார், சிவபெருமான் பால் கொடுத்து இவர் கொடுத்தார், இவர் சாப்பிட்டு சேர்த்து விடுது இல்லையா, நாமெல்லாம் பால் குடிச்சா சேர்த்து போகுது, நாவால் மறித்து என் செவியருதாய் வார்த்தைகிறான், நாவால் மறித்து அதாவது நாக்கிலேயே தடுத்துட்டாரானது, சிவபெருமான் கொடுத்த பாலானது உயிர்களுக்கு உதவி செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, தனிப்பட்ட அந்த சம்பந்தன் என்ற அந்த ஆன்மாவுக்கு போகக்கூடாது என்று நாவால் மறித்து என் செவி அமுதாய் வார்த்தைகிறான். இந்த உலகிலே உள்ள உயிர்கள் எல்லாம் செவியின் மூலமாக திருவாசகம் என்ற நூலை பெறுவதற்கு துணை செய்த பெருமான். ஆகவே நாம் வாழ்வது நம்ம குடும்பத்துக்கு கட்டாயம் பயன்படணும், அது மாத்திரம் இல்லாம சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு பயன்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு தான் அவருடைய வாழ்வினுடைய தன்மை இருக்கும். பல பேர் பிறக்கிறார்கள், பிறகு நல்லா சம்பாதிக்கிறார்கள், பிறகு இறந்து போகிறார்கள், ஆனால் அவர்கள் இருக்கும்போது அந்த பேர் பேசுறாங்க, அது திருவிதம் மூவா சொல்வார், விளம்பரம் என்பதற்கும் புகழ் என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது, விளம்பரம் வேறு புகழ் வேறு. விளம்பரம் என்பது நாமே செலவு செய்து ஒரு பேச்சாளர் மேடை பேச்சாளருக்கு 100 கைத்தறி ஆளை போட்டாங்கண்ணா, ஆனா அவருக்கு முகம் ரொம்ப கடுமையா போச்சான், ஏனென்றால் 101 மாலைக்கு 101 ஆடைக்கு ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காரு, 101 ஆடைக்கு இவர் ஆர்டர் பண்ணியிருந்தாரு, யாரோ ஒருத்தன் ஏமாத்தார், அது விளம்பரம். புகழ் என்பது திருவள்ளுவர் சொல்கின்ற முறையிலே இல்வாழ்க்கை வாழ்ந்து பிறகு துறவர நிலையிலே நிலையாமை, துறவு, மெய்யுணவர், அபாவர்த்தல் இவற்றை கடைபிடித்து ஊழின் தன்மையை உணர்ந்து பிறகு வென்று வாழ்வது. ஆகவே அப்படி செய்தோம்னா நாம் விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தானாக அந்த பேர் நிற்கும். ஆகவேதான் அந்த நால்வர் பெருமக்கள் என்ன விளம்பரம் செய்தாங்க, அவர்கள் பேரை நாம் இன்னும் ஏன் சொல்றோம். ஆகவே உலக மக்கள் வாழ வேண்டும் என்பதற்கு தன்னுடைய தேவைகளை குறைத்துக் கொண்டு பிறகு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் செய்தோம்னா அவ்வாறுதான் நம்முடைய பெரியவர்கள் வாழ்ந்தார்கள். அடைக்கல பத்து என்று வரும்போது அந்த கலம் என்றால் பாத்திரம், அடைக்கலத்துல கலம் என்பது பாத்திரம். அப்போ அடைக்கலம் என்பது நம்மையே நாம் ஒப்பு கொடுப்பது, அந்த பாத்திரம் என்று வரும்போது அடைக்கலம் வரும்போது அருமையாக எழுதுறாரு என்று, அது ஒற்றி கலம் என்று பாத்திரத்திலேயே ஒற்றி வைத்து கலம் செய்ய கொடுத்தார். சுந்தர படுறாரு இல்லையா, ஒற்றியூர் என்று ஒற்றின்னா அது நம்ம ஒரு 3 லட்சம் ஒரு வீட்டுக்கு ஒத்தி வச்சு வாடகை இருந்து பிறகு 3 லட்சம் கொடுத்தா திருப்பி அவர் வீட்டுக்கு போயிடும், அது மாதிரி இல்லையா, வந்து நம்முடைய அந்த ஆன்மாவானது ஒற்றிக்கரம் என்று, இன்னொன்று விற்றுக்கரம் என்று, வித்து கொடுக்கறது பொருளும் இல்லை. இங்க மெடிக்கல் படித்தவங்க தான் தெரியும், இந்த ஆன்மா உடம்பினுடைய அந்த மதிப்பு எவ்வளவு என்று. சாதாரணமா ஒவ்வொரு நாளும் ஒரு 7-8 கம்ள தண்ணி கொடுத்ததுதான் நமக்கு அந்த சிறுநீர் பிரச்சனை வராது, ஆனால் அது வந்துவிட்டால் நீங்க டயாலிசிஸ் செய்யும் போது அது படாத பாடு, உடம்புக்கு பாடு, செலவும் அது ஒரு வாரத்துக்கு எழுதலாம் பண்ண வேண்டியதா இருக்கும், அந்த வாரத்துக்கே இப்ப 5000 6000 மார்க். ஆகவே இந்த உடல்கள் பார்த்தீங்கன்னா இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், இதெல்லாம் நீங்க பணக்கணக்கிலே பார்த்தால் எவ்வளவு ஆகும் சொல்லவே முடியாது. ஆகவே விற்றுக்கலன் என்று ஒற்றிக்கலமும் கிடையாது, ஏன்னா அது ஒத்தி வாங்கி இருக்கிறது இல்லை, வித்து கலமும் கிடையாது, பிறகு இடைக்கலமும் கிடையாது. இடைக்கலம் வந்து துடைக்கிற வகையில் பாடுவார். இடைக்கலம் சொன்ன கொஞ்ச நாள் இந்த பிறகு கொடுக்கிறது. ஆகவே இது உண்மையான அடைக்கலம் சொல்லுங்க. ஏறக்குறைய அது சரணாகதி தான். அதுல சரணாகதி என்று சொல்லும்போது கூட அவங்க பிரபக்தி மார்க்கம் சொல்லுவாங்க. வைஷ்ணவத்துல சரணாகதி என்று சொல்வத பிரபக்தி மார்க்கம்னு சொல்லுவாங்க. இந்த பிரபக்தி மார்க்கத்துக்கும் பக்தி மார்க்கத்துக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டாங்க. பிரபக்தி 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 அவங்க வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இருக்கும் போது பிரபக்தி பக்தி பக்தின்னு சொன்னா அது வர்ணாசிரம தர்மத்தை ஒட்டியது. அவங்க பக்தி அதை கொண்டு வந்துட்டாங்க. வைஷ்ணவத்துல பக்தின்னு சொன்னா வர்ணாசிரம தர்மத்தை ஒட்டியதுன்னா சூத்திர வேதம் படிக்கூடாது, அது படிக்கிறதுக்கு இவனுக்கு உரிமை கிடையாது. அது பல வகையா இருக்கு. ஆனா அவர் வைணவன் ஆகிட்டான்னா பிரபக்தி கடைபிடிக்கலாம். இந்த பிரபக்தியில் வரும்போது இறைவன் திருவருள் ஒன்றுதான் அடிப்படை, அது நிர்கேதக கிருபான்னு கிருபான்னா கிரேஸ். நாம சைவத்திலும் சொல்றது தான், இந்த கிருபா என்பது அது கிரேஸ் அருள். அந்த அருள் எப்படி வருது, சைவத்தை எப்படி உடக்கணும், அருள் என்பது எங்களுடைய வாழ்க்கை தொப்புன்னு வந்துருது இல்லை. குடும்ப வாழ்க்கை ஒழுங்காக அன்போடு வாழ்ந்தால் அன்புதான் அருளாக பரிணமிக்கிறது. ஆகவே இங்கே அந்த அருள் அருள்னு சொல்லும் போது அது எங்கிருந்தோ வந்து விடுதில்லை. அருள் என்னும் அன்பின் குழவி திருக்குறள், அருள் என்னும் அன்பின் குழவின்னா அன்புதான் அருளாக மாறுகிறார். தொடர்பு பற்றி செய்தால் அன்பு, தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்ணீர் விட்டா அது அன்பு. முன்னத்தி தெரியாதவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கண்ணீர் விட்டா அது அருள், அன்பே அருளாகிறது. ஆகவே அருள் தான் அன்பு என்பதுதான் அருளாக மாறுகிறது. ஆகவே அந்த தொடர்பு பற்றி செய்கின்ற அன்பிலிருந்து ஆரம்பித்து தொடர்பில்லாமல் செய்கின்ற அருள், அதுதான் இறைவன் அருள். சைவத்தில் நம்ம சொல்றோம், வைணவத்திலையும் அந்த நிர்கேதக கிருபான்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது அது சைவத்துக்கும் வைணவத்துக்கும் அடிப்படையில ஒரு வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடுன்னா இறைவன் அவதாரம் எடுக்கிறான். அவதாரம்னா இறங்கி வருதுன்னு அர்த்தம். அவதார் இறங்கி வருதுன்னு அர்த்தம். அது 10 அவதாரம் மாத்திரம் இல்லையா. நீங்க வேலுக்குடி கிருஷ்ணன் பேசுறாரு பாருங்க, அது கேட்டீங்கன்னா அது நல்ல அவர் சைவத்தையும் மதித்து பேசுறார். அதனால அது நம்ம கேட்க வேண்டியதுதான். பரமசிவனார்னு சொல்லுவாருங்க, பரமசிவனார்னு சொல்லுவார், சிவம்னு சொல்றது இல்லை. அப்போ அது அப்படி இருக்கவங்க வைணவத்துல நம்முடைய மாப்பாவே வந்து 4000 திவ்ய பரமத்தை வெளியிட்டவர். சைவத்திலையும் பரந்த மனப்பான்மை உண்டு, வைணவத்தில் அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது. ஆனா சில பேர் கொஞ்சம் அத்தி பொத்து மாதிரி பரந்த மனப்பான்மை உடனே இருக்காங்க. ஏன்னா அரிசின்னு சொல்ல மாட்டாங்க, அரிசி வந்துருக்கு இல்லையா, அந்த சீ சிவனுக்கு இருக்கா ஒரு காலம் அதுக்கு வேற பேர் எடுத்துப்பாங்க. வைஷ்ணவ பரிபாட்டியில அரிசின்னு சொல்ல மாட்டாங்க, மறந்தும் புறந்தோழார் அப்படி ஒரு இன்னும் இருக்காங்க. அதுல நீர்கேத்துக்க கிருபா, நீர்கேத்து கேத்துதான் காரணம். ஆமா அருணகிரிநாதருக்கு ரெண்டுமே பழக்கம். அருணகிரிநாதருக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, அவரு வைணவத்தை பற்றி பாதி பாட்டு திருப்புகள்ல அவர் திருமாற சொல்லி அப்படிப்பட்ட திருமாருக்கு மருமகன் வருகிறார். பாதி பாட்டு பாதி சமுந்தர் பாட்டுதானே, சமுந்தர் கூட திருவிழா அந்த விநாயகர் பற்றி பாடினாலும் சிவபெருமான் மகன் தான் பாடுவார் வந்து. அப்ப முருகனுக்கு பாடினாலும் நம் செந்தில் மேலே மனானுக்கு அதுதான் பாடுவார். ஆகவே அதுதான் இப்ப நிர்ஹேதுக கிருபா என்பது அவர்கள் சொல்றது. நாமும் அப்படிதான். அதுல சரணாகதின்னு சொல்லும்போது பெருமானுடைய திருவருளுக்கு இணையாக ஒன்றை கொள்ளக்கூடாது, அதான் அங்க முக்கியமான கருத்து. பெருமானுடைய திருவருளுக்கு இணையாக ஒன்றை கொள்ளக்கூடாது. திருவருள் தான் அது ஒன்லி மீன்ஸ், அதுதான் ஒரே வழி. அதற்கு இணையாக நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா அது பெருமாளுடைய திருவருளையே அவமதித்ததாக ஆகும், அது அவமதிக்கக்கூடாது. அது கூட சொல்லுவாங்க பெரிய வந்து அந்த சில சமயத்தில் பெருமாளையும் நம்பி ஒன்னையும் நம்பினா பெருமாளை முழுசாக நம்புறதா. அது சில பேர் சொல்லலாம் பவுடர் ஜாகிரதை வச்சுட்டு போன வரணுமே திருவள்ளுவர் இடத்துல இப்படிதான் இருந்தார். இருந்தாலும் அங்கே நீர்க்கிழக்கு கிருபான்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம அடைக்கலம்ன்றதும் ஏறக்குறைய அப்படிதான். ஆனா அவதாரத்தை கொள்வது அது அடிப்படையான வேறுபாடு. சைவத்துல அவதாரம் என்பது கிடையாது. வைணவத்துல அதுக்கு அவர் ராமானுஜம் சொல்லும்போது ஒரு அரசன் போறான், தன்னுடைய மந்திரிகளோட போறான், அவருடைய குழந்தை திணையிலிருந்து கேள்விதுன்னா மந்திரியை நீ போ நீ காப்பாற்ற சொல்ல மாட்டான், அர்த்தாவும் விடுவனா. அவர் ராமானுஜம் சொல்ல உதாரணம், தன்னுடைய குழந்தையானது திண்ணையிலிருந்து கேள்விதுன்னு சொன்னா மந்திரிகள்லாம் இருந்தாலும் மந்திரியை நீ போ. அவன் அது தானாட்ட சதையாடு அவன் போவானா. அது மாதிரி பெருமாள் வந்து என்ன செய்யறாருன்னா அவரே அவதாரம் இருக்கிறார், அது மாதிரி அவங்க உழைக்கிறாங்க. ஆனா இது வந்து ஒரு பார்வை பேதம் தான். அதுல கைபற்று நாங்க ஏறக்குறைய ஒண்ணுதான், அது இல்லைன்னா ஏறக்குறைய ஒண்ணுதான். அந்த அவதாரம் என்ற கொள்கையை இங்க நம்ம கொள்ள மாட்டோம். அடைந்து பிறகு பரமாத்மாவோடு இணையது தான். முதல்ல அந்த உடம்ப ஆன்மாவோடு நாம சொல்ற மாதிரி தாங்க, அந்த பாசஞானம் பசுஞானம் பஞ்ஞானம் நாம சொல்றதே அவங்க வேற டெக்னிக் சொல்றாங்க. நம்ம சொல்றதும் சொல்றாங்க என்ன வைணவர்கள் பருமையாக சொல்வார். அந்த பருமைன்னு சொன்னா அது மோட்சம் இதெல்லாம் வந்து அது விரஜா நதி இருக்கு அதை தாண்டிதான் போகணும் வரணும்னா பருமையா சொல்வார்கள். சைவர்கள் அதை உண்மையாக சொல்வார்கள். திருப்பாவைக்கும் திருவெம்பாவைக்கும் என்ன வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம்? திருப்பாவை அந்த காலத்துக்கு போவது, திருவெம்பாவை அந்த காலத்து இறைவனை இந்த காலத்துக்கு கொண்டு வருவது. திருப்பாவை அந்த காலத்துக்கு போய் அந்த கோபியர்கள் மாதிரி இருக்கிறது. திருவெம்பாவையானது எற்றைக்கும் திருவருளுடையும், ஆகவே அந்த காலத்திலே பெற்ற அனுபவத்தை எந்த காலத்துக்கும் கொண்டு வருவதோடு கூட இந்த காலத்துக்கு கொண்டு வருது. அது ஒரு முக்கியமான வேறுபாடு. என்ன நமக்கு மன்னிச்சிக்கணும், அதிகமாக நம்ம அதை பேச முடியாது. பிறகு அந்த அடைக்கலம்னு வரும்போது நீங்கள் இறுதியில் கண்டர் அந்த ஓட்டை பெருமான் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ காப்பாற்றுவேன்னு சொன்னாரு. ஆனால் காப்பாற்றாத போது அவர் என்ன சொன்னார், அவர் ரொம்ப பிரட்டுறாரு. ஆகவே அதில் என்ன தெரிஞ்சுன்னா, தம்மிடம் கொடுக்கப்பட்ட பொருளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது பாதுகாக்காம போனால் அது பெரிய குற்றம். ஆமாம். ஆகவே தம்மிடம் கொடுக்கப்பட்ட பொருளை அதே மாதிரி ஆலங்காடவே என்ன செய்கிறாங்க, அந்த 70 அந்த வேளாளர்கள் அந்த ஒருவனுக்கு உயிர் கொடுக்க முடியல, அந்த நீதி வந்து அவன் கொல்லப்படுகின்றார். ஆகவே அந்த அடைக்கலம் கொடுக்க முடியாததுனாலே 70 வேளாளர்களும் உயிர் கொடுத்தார்கள். அதெல்லாம் அடைக்கலம் தான். பிறகு அந்த உங்களின் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் உங்கும் மச்சத்தார்னு அதிலே அடைக்கலம் வருது. திருமணம் பண்ணி கொடுப்பதும் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழங்கள் புதுக்கும் என் அச்சத்தால். ஆகவே அது திருமணம் கொடுப்பதும் ஒரு வகையில் அடைக்கலம் தான் என்று அந்த வகையில் பார்த்து நமக்கு பக்குவ நிர்ணயம் என்று அதுக்கு குறிப்பிட கொடுக்குறாங்க. அந்த அடைக்கலை பற்றி என்பதற்கு பக்குவ நிர்ணயம் என்பது தலைப்பாக கொடுக்குறாங்க. அந்த பக்குவ நிர்ணயம் என்பதை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் கேட்டால், அடைக்கலம் என்பது பொருளை கொடுப்பது மாத்திரம் இல்லை, தன்னையே அடைக்கலமாக கொடுத்தல், கஞ்சம் கூடுதல் சொல்றியா, தன்னையே அடைக்கலமாக கொடுத்தல். ஆகவே தன்னை அடைக்கலமாக கொடுக்கின்ற அந்த தன்மையிலே எல்லா உயிர்களும் எல்லா பொருள்களும் இறைவனுக்கு அடிமையும் உடைமையுமாகும். உயிர்கள் அடிமை, பொருள்கள் உடைமை. அதில் திருஞான போது சொல்வார், தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன் உணர்வார். இந்த தன் என்று சொல்லானது ரொம்ப அழகான சொல். தன் என்பது சில இடங்களில் ஆன்மாவை குறிக்கும், சில இடங்களில் தன்கடன் அடியேனையும் தாங்குதல். அந்த தன் யாரை யாரை குறிக்குது, தன்கடன் அடியேனையும் தாங்குதல், எண்கடன் பணி செய்திகளுக்கு இறைவனை குறிக்கிறது. ஆகவே அந்த மங்கையரசையில் கூட வந்து ஒரு பாட்டில் அந்த குலச்சடையார் தன் அப்படின்னு சொல்றாரு. தன் புகழ் ஏன் சொல்றாருன்னு முதல்ல புரிஞ்சு எனக்கு விளக்கம் புரியல. அதாவது தன் என்று சொல்லானது இறைவனை குறிக்கும். அது மாதிரி தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார் என்று எழுதும்போது தன் என்றால் இறைவனை குறிக்கிறது. இறைவனுக்கு எல்லா உயிர்களும் அடிமை, எல்லா பொருளும் உடைமை. ஆனால் அதை நாம் புரிந்து கொள்வது ஒரு காலகட்டத்தில் தான். இறைவன் தான் நம்மை காப்பாற்றி வருகிறான்னு நாம் சொல்றோம். ஆனால் அதனுடைய முழுமையாக புரிந்து கொள்வது ஒரு காலகட்டத்தில் தான். அது உதாரணம் சொல்ல நான் விளக்கம் பொதுவாக உண்டு. எங்க அம்மா எனக்கு உதவி செய்தார்கள் நான் சொல்றேன். இதை வந்து கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லலாம் வந்து அவர் சொன்னார்கள் சொன்னாகவே நான் சொன்னேன் அப்படின்னு. இன்னொன்று, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அதை வளர்ப்பதற்கு படாத பாடுபட்டு அதுக்கு பிறகு எங்க அம்மா எனக்கு புரிஞ்சுக்கிறார்கள் சொல்லும்போது முன்ன சொல்றதுக்கு இது வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் இறைவன் தான் எல்லாருக்கும் அடிப்படை என்று ஆன்மீக அனுபவம் முழுமையாக உணர்வதற்கு முன்பு சொல்லுதல், ஆன்மீக அனுபவம் பெற்ற பிறகு சொல்லுதல் உண்மையிலேயே அம்மா எவ்வளவு உதவி செய்தார்கள் என்பது வெறும் பேச்சு இல்லாது உணர்ந்து சொல்வது. அது மாதிரிதான் இறைவனே எல்லாருக்கும் அடிப்படை என்று உணர்தல், அதுதான் பக்குவம். அது பக்குவம் உடையவர்களுக்கு தான் அது நிகழும். அந்த பக்குவம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நிகழும். ஆகவேதான் இதை பக்குவ நிர்ணயம் என்று கூறுகிறார்கள் என்று நம்ம பார்த்துட்டு பிறகு நம்ம தலைப்பு ஓரளவுக்கு அடிப்படை தான் வந்து. ஆகவே அந்த வைணவத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு வச்சு இப்போ நம்ம பாட்டுக்கு போயிடலாம். செழுக்கமல திரளனின் சேவடி சேர்த்து சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்து அடியருடன் போயினர். யான் பாவியேன் புழுக்களுடை புன் புறம்பை பொல்லா கல்வி ஞானமிதா அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் உன் அடைக்கலன். இங்கே உடையாய் வந்து பாருங்க, உடையவனே இந்த உடையாய் என்ற சொல் ஈசன் என்ற சொல்லுக்கு இடையான தலைச்சர். எந்த ஈசன் எம்பெருமான் சொல்லும்போது தலைவன், அது உடையவன் என்று ரொம்ப அழகான தமிழ் சொல். வைணவர்களும் சாமான உடையவன் சொல்வாங்க. அந்த உடையவன் என்பது நமக்கு இறைவன் தான் உண்மையாக உடையவன். ஈசாவாசியம் இதன் சர்வம் என்று அந்த பாட்டில் இறைவன் எல்லா இடங்களிலும் வசிக்கிறான், ஈசன் வசிக்கிறான். அவன் தான் உண்மையான முதலாளி, அவன் தான் உண்மையான முதலாளின்னு சொல்லும்போது 23 முருகத்தெரு என்ற ஒரு இடம் இருக்கு. அதுக்கு ரெண்டு முதலாளிகள் இருக்க முடியுமா? ரெண்டு முதலாளிகள் தான் அது எதாவது தப்பு, ரெண்டு பேருக்கு முதலாளிகள் அர்த்தம். அப்போ இறைவன் தான் உண்மையான முதலாளின்னு சொன்னா நாம் தர்ம கர்த்தாக்கள், நாம் முதலாளி இல்லை. ஒரு இடத்துக்கு ரெண்டு கைக்கு ஓன இருக்க முடியாது இல்லையா? ஆகவே ஒரு இடத்துக்கு இறைவன் தான் உண்மையான முதலாளின்னு சொன்னா நாம் முதலாளி கிடையாது. அந்த பொருளை பின்னால் வருகின்ற சந்ததிக்கு ஒழுங்காக காப்பாற்றி கொடுக்க வேண்டிய கடமையுடைய தர்ம கர்த்தா. ஆகவே அங்கே உடையா என்று சொன்னால் அனைத்தையும் உடையவனே, உன் அடைக்கலம் நான் எப்படிப்பட்டவன் சொல்லும்போது புழுக்கனுடைய புன் குரம்பை, அந்த குரம்பைனா உடம்பு, குரம்பையை தான் உடம்பு. அவன் எப்படிப்பட்ட உடம்பு? புழு உள்ளே நெருங்கிருக்கிறது, வெளியே தெரியாது, நல்லா அழகா வந்து செண்டு பூசி தோல் கூடியிருக்கிறது. புழுக்கன் உடை புன் குரம்பை உண்மையானது. ஒரு வகையில இது இறைவன் அருளை பெறுவதற்கு வாயு. திருமுறை சொல்லப்படி அப்படியும் பார்க்கணும் வந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு. அதுவும் நமக்கு உடம்பை வந்து அது ஜெயினர்கள் இன்னும் சில பேர்லாம் வந்து அது ரொம்ப மோசமாக பேசும் அப்படி இல்லை. ஆனால் அவர் தன்மையை புரிஞ்சுக்கணும். திருவள்ளுவர் சொல்றதா தான் இல்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்டி. இல்லாதது என்று இருப்பது நிலையானது என்று எண்ணாது. இந்த உடம்பு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும், அதற்குள்ளே அதை பயன்படுத்துவது. புழுக்கண் உடை புன் புறம்பை பொருளா கல்வி ஞானமித்தான். என்னுடைய கல்வியானது அறிவை பெற்று பிறகு ஒழுக்கத்திலே முடிய வேண்டும். ஆனால் அறிவை பெற்று ஒழுக்கத்தில் முடியாத கல்வி, ஆகவே பொல்லா கல்வி. ஆகவே அந்த ஞானம், அந்த ஞானம் அதுவும் பொல்லா ஞானம் தான். நம்மாழ்வாரும் காடுவார்கள் வந்து விவேகத்தில் சொல்வார்கள். நீங்க நம்மாழ்வாருக்கும் அங்க மாணிக்க வாசகருக்கும் ஒற்றுமை ரொம்ப அதிகம். நீங்க படித்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல அந்த அந்த பெருமாள் திருமாள் என்ற பேர் எடுத்தீங்கன்னா அது சிவபெருமானுக்கு அதே பொருந்தும். நம்மாழ்வார் பாட்டில் அந்த பெருமாளை குறிக்கின்ற சொல்லு எடுத்துட்டீங்கன்னா நீங்க சிவபெருமானுக்கு பொருந்தும். ஏறக்குறைய அந்த திருவாசகமும் அப்படிதான் இருக்கும். அந்த சிவபெருமான் என்ற பெருமையை எடுத்துக்கிட்டோம்னா சில இடங்கள்ல வந்து திருமாலும் செங்கறியான் அறியாத பரமன் வரும்போது அதுக்கு வந்து வேற எதுவும் இல்லை. பணத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு இறைவரை அடைய முடியாதுன்னு அர்த்தம். திருமாவன் சொன்னா யாரு? லட்சுமிக்கு புருஷன். ஆகவே பிரம்மனா யாரு? கல்விக்கு புருஷன். ஆகவே வெறும் கல்வியினாலே திருமலை அடைய முடியாது, வெறும் செல்வத்தால் அடைய முடியாது. ஆனா திருவள்ளு இருக்கும்போது செல்வமே திருவள்ளு பெறுவதற்கு உதவி செய்யும். திருவள்ளு இருக்கும்போது அந்த செல்வமே அந்த படிப்பே கல்வியே திருவள்ளுவத்திலிருந்து உதவி செய்யும். செழுக்க மரம்னா செழும் கமரம். அந்த செழும் கமரம்னா அங்கே ஒற்று இறக்கி செழுக்கமர திரளன நின் தேவடி தேர்ந்து. இறைவன் தேவடி. ஏன் அது தேவடின்னு சொன்னா தேவடி பலரும் செம்மல் உள்ள பொழுது திருவிழாக்களே வருது. தேவடி பலரும் செம்மல் உள்ள பொழுது அது மாதிரி பன்னெண்டாம் திருஞானபுரத்தில் அந்த ஆணவ மரத்தை நீக்குகின்ற சேவடி. செம்மலம் நோந்தாள் கரல் கொட்ட அம்மலம் விழி. ஆகவே கிழக்கமலம் திரளன என் சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்தை அறியர் உடன் போயினர். பழுத்த மனத்தை அறியர் உடன் போயினர். இந்த திருமாசனம் முழுவதுமே நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் கேட்டா பெருமான் இவருக்கு குருந்த மரங்களிலே ஆட்சி கொடுக்கிறார். அவருக்கு அருளை அருளை கொடுத்து நீ பிறகு வான் சொல்லிடுறார். அந்த குருந்தவர இவர் கூட இருந்த பெரியவங்க எல்லாம் போயிட்டாங்களே, மேல போயிட்டாங்க. இவரு தில்லையில் பொதுவில் வருகை போயிட்டார். அதுதான் வந்து இவரு ஒரு குழந்தை அழுகிற மாதிரி அழுவார். திருவாசத்தை புரிஞ்சுக்கணும்னா, ஒரு குழந்தை அம்மா வந்து அம்மா அம்மா அம்மான்னு பல தடவை நச்சரிக்கை பாருங்க, அப்படிதான் இருக்கும். அவங்களாம் போயிட்டாங்க இல்லையா, என்னுடைய பாவம் என்ன தடுத்தது, அதில் எப்படியாவது நான் வரணும், விடக்கூடாது. ஏன் என்ன விட்டேன், என்னமா தனியா வரணும்னு விடக்கூடாது. அதான் இங்க படுத்த மனத்து அடியர் உடன் போயினர். எனக்கு அருள் செய்த போது உடல் இருந்தவங்கெல்லாம் உடனே போயிட்டாங்க. ஆனா என்ன மாத்திரம் நீ திருவையில் பொதுவில் வருக என நீ விட்ட, ஏன்னா நமக்கு திருவாசகம் கிடைக்க வேண்டும் என்ற கருணையினாலே விட்டார். அதுதான் அதுக்கு கூட இவரும் போயிருக்காருன, திருவாசகம் அது கிடைச்சிருக்காரு. ஆகவே இந்த உலகமானது உலக மக்கள் திருவாசகத்தை பெற வேண்டும் என்ற பரம கருணையினாலே குருந்த மகனிலே அருளை கொடுக்கும்போது அந்த நீதியார்கள் போக நீ இருந்து வான்னு சொல்றார். அதான் படுத்த மனசு அறியர் உடன் போயினர், உடனே போயிட்டாங்க. யான் பாவியேன், அவர்கள் கூட செல்வதற்கு என்னுடைய பாவமானது தடுக்கிறது. யான் பாவியேன், புழுக்கனுடைய புன் குரம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா அழுக்கு மனம். இந்த மனமானது அழுக்காயிருக்கு. இந்த உலகத்திலேயே முக்கியமான அறம் தான் மனத்துக்கள் மாதிரிதாவது அனைத்து அறம். ஆனா அந்த அறத்தை தடுப்பது எது, அழுக்காறு அவாறு இன்னாச்சு. ஆகவே அந்த அழுக்கு மனத்து உடையவனாக நான் இருக்கிறேன். அந்த அழுக்கு மனத்து அறியேன் உடையாய் உன் அடைக்கலமே. ஆகவே உடையவனே உன்னுடைய அடைக்கலமாக இருக்கிறேன். அடைக்கலம்னு சொன்னா இந்த இடத்துல முழுமையாக உனக்கு என்னை கொடுத்து விட்டேன், முழுமையாக என்னை உனக்கு கொடுத்து விட்டேன் என்ற அந்த கருத்து.